அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, எனக்கு ஏன் இன்னும் தன்னம்பிக்கை வரவில்லை. இப்ப இதை வந்து பலரும் என்னிடத்துல கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவை தருவதுதான் இந்த மனிதனும் புனிதனாகலாம் எனும் தொடர் வகுப்புகள். பொதுவாக நான் வந்து ஒரு ஊக்கமூட்டும் பேச்சாளர் கிடையாது, அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அத்துடன் நான் வெறும் வேதாந்த ஆசிரியர் மட்டும் அல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் சவால்களிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் அவனது உண்மையான இயல்பை நோக்கி அழைத்து செல்லுகின்ற ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஒரு கைடாக தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன். நான் காட்டுகின்ற பாதை மிகவும் எளிதானது, சரியானது, சங்கடங்கள் இல்லாதது. பொதுவாகவே இன்றைய மனிதர்கள் வந்து பெரும்பாலும் அதிக மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைய இளைய தலைமுறைகளும் நிறையவே இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அவர்கள் தன்னம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். மேலும் உறவுகளினால் காயப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு முதலில் தேவையானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களது வாழ்க்கையை சமாளிக்க உதவுகின்ற சரியான வழி. அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த சரியான பாதை இருள் நிறைந்த பாதைகளாக இல்லாமல் ஒளி பொருந்திய பாதையாக இருக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் அவர்கள் அந்த இலக்கை சரியாக அடைய முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒளி பொருந்திய பாதையை காட்டி கொடுக்கின்ற வழிதான் இந்த மனிதனும் புனிதனாகலாம் அப்படிங்கிற தொடர் வகுப்புகள். இதில் தினம் ஒரு தலைப்பில் பேச இருக்கிறோம். அப்போ அந்த ஒளி, நாம் செல்லுகின்ற பாதை ஒளி இறுதியில் நம்மை அந்த ஆத்ம ஒளியாக காட்டி கொடுக்கும். அதுதான் இப்போ நம்ம பயணம் பண்ற இலக்கு. பொதுவாக வந்து எனக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மனதிலே இருக்கின்ற ஒரு அமைதியான வேதனை தான் இது. இதை வந்து நான் ஒரு ஆன்மீக வகுப்பா, ஒரு சராசரி ஆன்மீக பாடங்களா எடுக்காம, வாழ்க்கை அனுபவம், நடைமுறை உளவியல், சுயப்பார்வை மற்றும் செயல்முறை மாற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுத்து செல்லலாம்னு இருக்கிறேன். பலருக்கு நேரடியாக பயன்படும் என்பதனால, குறிப்பாக இன்றைய இளைய சமூகத்திற்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ எனக்கு ஏன் தன்னம்பிக்கை வரவில்லை? இப்ப இந்த கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். அது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்ப எனக்கு ஏன் தன்னம்பிக்கை வரவில்லை என்று கேட்கின்ற நீங்கள் யார்? உங்களுக்கு எந்த நானுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும்? அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம திருப்பி கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வியே ஒரு வியப்பை உண்டு பண்ணும். ஏன்னா நாம் பொதுவாகவே தன்னம்பிக்கை என்றால் என்ன என்பதை கூட தெளிவாக அறிந்திருக்கவில்லை என்றுதான் பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கைனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? திறமை இருந்தால் தன்னம்பிக்கை வரும், பணம் இருந்தால் தன்னம்பிக்கை வரும், அழகு இருந்தால் தன்னம்பிக்கை வரும், பதவி இருந்தால் தன்னம்பிக்கை வரும், அல்லது மற்றவர்கள் பாராட்டினால் தன்னம்பிக்கை வரும். இது மாதிரி தான் எல்லோரும் தன்னம்பிக்கையை பற்றி தவறாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்ன சொல்கிறது, இதை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம்னா உலக புகழ் பெற்றவர்கள் கூட தன்னம்பிக்கை இல்லாத தருணங்கள் இருந்திருக்கின்றன. மிகுந்த அறிவாளிகளும் சில நேரங்களில் தங்களை சந்தேகப்படுகிறார்கள். பெரிய செல்வந்தர்களும் கூட உள்ளுக்குள் பயத்தோடு வாழ்கிறார்கள். அப்படியானால் தன்னம்பிக்கை என்பது திறமையால் உருவாகுகின்ற விஷயம் கிடையாது. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தன்னம்பிக்கை என்பது ஒரு தனித்திறமை, அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இப்போ ஒரு குழந்தைய பாருங்களேன், சின்ன கை குழந்தை, அது அப்போ தான் நடக்க கற்றுக்குது. அது அப்படியே நடக்க கற்றுக்கொள்ளும்போது கவனித்து பாருங்கள், எத்தனை முறை கீழே விழுந்து விழுந்து எழுந்து நடக்கும் தெரியுமா? அந்த குழந்தை என்றாவது ஒரு நாள் தன்னுடைய தன்னம்பிக்கையை தன்னை சந்தேகப்பட்டிருக்குமா? என்னால் முடியாது என்று முடிவு செய்திருக்குமா? யோசித்து பாருங்க. கிடையாது. ஏன் அந்த குழந்தையினால் மட்டும் அந்த விடாமுயற்சியில விழுந்து விழுந்து எழுந்து நடக்க முயற்சி செய்கிறது என்று நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையிடம் தன்னை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை, அது உருவாக்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அந்த குழந்தைக்கு தன்னை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமும் அப்போ கிடையாது. அதனால் அது தன்னை தான் முக்கியப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி முன்னேற பார்க்குது. அதனால் அது எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து மீண்டும் நடந்து பார்க்குது இல்லையா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா நாம் வளர வளர பல ஆபத்தான பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்கிறோம். மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொள்கிறோம். மேலும் நம்மை நாமே மற்றவர்களுடன் ஒப்பிடத் தொடங்குகிறோம். அந்த ஒப்பீடு தான் நமக்கு வந்து நம்மை யார் என்று காட்டி கொடுக்க தடையாக மாறிவிடுகிறது. அந்த ஒப்பீடு எப்படின்னு கவனிச்சிங்கன்னா இப்போ அவன் என்னை விட ரொம்ப புத்திசாலின்னு நினச்சி பார்ப்போம், அல்லது அவள் என்னை விட ரொம்ப அழகாக இருக்கிறாள் என்று மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து பார்ப்போம், அல்லது அவருக்கு என்னை விட வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அவர் பணம் படைத்தவர் என்று ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். இல்லைன்னா இன்னொருத்தரை பார்த்து இவர் என்னை விட புகழ் பெற்றவராக இருக்கிறார் என்று அங்கலாய்க்கிறோம். அப்போ இந்த ஒப்பீடு தொடங்கிய கணம்தான் நம்முடைய தன்னம்பிக்கை குறைய தொடங்குகிறது என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். இப்போ இந்த ஒப்பீடு மூலமா நம்ம ஒரு சிலரை பார்த்து வெற்றி பெற்றாலும் அங்கு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருக்காரு, அவரோட நம்ம ஒப்பீடு செய்கிறோம், நான் ஏழையாக இருக்கிறேன், நானும் அவரை மாதிரி பணக்காரனாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்காக நம்ம சில முயற்சிகள் எடுக்கிறோம். அதன் மூலமாக நாம் பணக்காரர்கள் ஆகிவிட்டோம் என்றாலும் கூட நம்மிடத்திலே பயம் இருக்கும். என்ன காரணம்? பணக்காரன் ஆனதற்கு தன்னம்பிக்கை தான் காரணமானா இல்லை, அது ஒரு உத்வேகம். அவரை பார்த்து நாம் அது போல ஆக வேண்டும் என்ற மனதின் ஒரு உத்வேகத்தினால நம்ம பணக்காரர் ஆனாலும் உண்மையான தன்னம்பிக்கை நம்மிடத்துல வரல, அதனால பணம் வந்துருச்சு ஆனா மனசுல பயம் இருக்கு. யாராவது நம்ம பணத்தை கொள்ளையடிச்சிருவாங்களா, இல்லை ஏதாவது நமக்கு ஆயிடுமா அப்படிங்கிற பயம் வந்து பெரும்பாலான மனிதர்களிடத்துல நிச்சயமாக இருக்கும். அதனால உண்மையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டுமா? அப்படி உண்மையான தன்னம்பிக்கை என்றால் என்ன? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். தனக்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்று விரும்புவது கூட ஒரு விசித்திரமான வாக்கியம் என்றுதான் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம மீது கூட நம்பிக்கை இல்லை, தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிற நாம் வந்து மற்றவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும், நம்பிக்கையுடன் இருக்க முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை. நமக்கு நம்மை பற்றி நம்பிக்கை இல்லை, அந்த நிலையில நம்ம மற்றவர்களையும் நம்ப மாட்டோம். அப்ப இந்த நிலை தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாகவும் மாறுது. ஆனா உண்மையா நீங்க ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்மை நாம் நேரடியாக அறிந்திருக்கின்ற ஒரே நபர் நாம் மட்டும்தான். நம்மை பத்தி நமக்கு மாத்திரம்தான் தெரியும், நம்மை பற்றி மற்றவர்கள் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போவது ஏன்? இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, என் மீது எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நாம் நம்மை தவறாக அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம், நாம் நம்மை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நம்மை இந்த உடலாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. மனதை நான் என்று நம்புகிறோம், எண்ணங்களை எனது என்று எண்ணுகிறோம், உணர்ச்சிகளை என்னுடையது என்று அபிமானிக்கிறோம். இதனாலதான் இந்த உடலும் மாறுது, மனசும் மாறுது. அந்த மாற்றங்களினால் உடலும் மனமும் தளர்கின்ற பொழுது நம்மிடத்திலே பயம் வருகிறது. ஒரு தோல்வி வந்துவிட்டால் நான் தோற்றுவிட்டேன் என்று தன்னம்பிக்கை இழந்து விடுகிறோம். உண்மையில் அந்த தோல்வி வந்து நமக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்காது. ஒரு செயல் வந்து தோல்வி அடையலாம், ஒரு திட்டம் வந்து தோல்வி அடையலாம், ஒரு முயற்சி வந்து தோல்வி அடையலாம், ஆனால் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று அதற்கு அர்த்தம் இல்லை. இதை நல்லா நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். நம்ம எடுக்கின்ற செயல் விளைவுகள்னால அந்த செயல் தோல்வி அடையலாம், நாம் எடுத்த திட்டம் தோல்வி அடையலாம், நம்முடைய முயற்சி தோல்வி அடையலாம், ஆனால் அது நான் அல்ல. ஆகவே நீங்கள் தோல்வி அடையவில்லை, ஆனால் நீங்கள் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று நினைக்கிறீர்கள், பார்த்தீர்களா? அதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை. இந்த இரண்டையும் பிரித்து பார்க்காததினால் தான் பலர் தன்னம்பிக்கை இழக்கிறார்கள். ஒரு விவசாயி இருக்கிறான். அந்த விவசாயி விதைத்த விதைகள் முளைக்கவில்லை என்றால் அவர் விவசாயியாக இருப்பதை இழந்து விடுவாரா? கிடையாது. விவசாயியினுடைய கடமை விதைகளை விதைக்க வேண்டியது மட்டும்தான். விளைச்சலாவதற்கு அவர் பொறுப்பாளி ஆக முடியாது. விளைச்சல் ஆக வேண்டியது இயற்கையின் கையிலே இருக்கிறது. ஆனால் தன் கடமையை அவர் செய்தே ஆக வேண்டும். ஒரு இசைக்கலைஞன் இருக்கிறான். இசையிலே ஒரு கச்சேரியிலே ஒரு தவறு செய்து விடுகிறான். அந்த ஒரு தவறின் காரணமாக அவன் இசையை இழந்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ ஒரு அனுபவம் உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்க முடியாது. தன்னம்பிக்கை என்பது உருவாக்க வேண்டிய ஒன்று கிடையாது. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா உணர வேண்டிய விஷயம். பொதுவா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய தன்னம்பிக்கையை நான் வளர்க்க வேண்டும், இப்படித்தான் எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் நீங்க கவனிச்சிங்கன்னா, தன்னம்பிக்கை என்பது உருவாக்க வேண்டிய ஒன்று கிடையாது. அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. அதை மறைத்து கொண்டிருக்கின்ற தவறான எண்ணங்களை அகற்ற வேண்டும். மேகங்களை வந்து சூரியன் உருவாக்கவில்லை. மேகங்கள் விலகினால் சூரியன் தானாகவே தெரியும். அது மாதிரி இந்த ஒப்பீடு செய்யறதை நம்ம முதல்ல விளக்கிக்கணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி, இப்போ ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் நாம் இதில் முன்னேற்றமே அடைய முடியாது, எல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம இடத்துல உருவாக்க கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மை விலக வேண்டும். பிறருடைய தேவையற்ற கருத்துக்களின் அடிமைத்தனத்தை நாம் விலக்க வேண்டும். தோல்வி பற்றிய தவறான புரிதல்களை நீக்க வேண்டும். இது போன்று நாம் சரியாக நம்மை நாம் கையாள கற்றுக்கொண்டால், நம்மிடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற மறைந்து கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை தானாகவே வெளிப்படும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை வந்து நம்முடைய சுய உணர்வு. அது மற்றவர்கள் யாரும் கொடுக்க முடியாது, வெளியிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கின்ற சுயம். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்றைய சமூகத்துக்கு அது புரிய மாட்டேங்குது. அதனால ஏதோ வெளியே அடைய போறேன் அப்படின்ட்டு வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் யாரை போலவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தவிர வேறு யாராகவும் நீங்கள் ஆக வேண்டியதும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோஜா மலர் வந்து தாமரை மலராக மாற முயற்சி செய்வதில்லை. ஒரு மாமரம் வந்து தென்னை மரமாக மாறுவதற்கு விரும்புவதில்லை. இயற்கை வந்து ஒவ்வொன்றையும் அதன் தனித்தன்மையோடு தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மட்டும்தான் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றோம். அதுவும் மற்றவர்களை பார்த்து மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றோம். தன் சுயத்தை மறந்துவிட்டு மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் துன்பப்படுகிறோம். இப்ப பொதுவாகவே எனக்கு ஏன் தன்னம்பிக்கை வரவில்லை என்று கேட்பதை விட, நான் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றேன், எப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று கேளுங்கள். அந்த கேள்விக்கான பதிலை நேர்மையாக உங்களுக்குள்ளேயே விசாரிக்க தொடங்குங்கள். அப்போது மட்டும்தான் நீங்கள் உணர்வீர்கள், தன்னம்பிக்கை என்பது வெளியிலிருந்து கிடைக்கும் ஒன்றல்ல, அது நான் உருவாக்கிய சாதனைகளின் பலனும் அல்ல, மேலும் அது மற்றவர்கள் தருகின்ற பாராட்டும் அல்ல. தன்னம்பிக்கை என்பது எனது சுய உணர்வு, என்னுடைய உண்மையான இயல்பு, அது இயற்கையின் வெளிப்பாடு என்பதை உணர்வீர்கள். பொதுவாகவே உங்களை பற்றி நீங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்ற, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்க நீக்கவே உங்களிடத்தில் இருக்கின்ற சுயம் தானாகவே வெளிப்படத் தொடங்கும். அந்த நிலைதான் தன்னம்பிக்கை. அது தானாகவே வெளிப்படும். இப்ப நடைமுறையில நம்ம பகவான் ரமண மகரிஷியை எடுத்துக்கலாம் உதாரணமா. இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தன்னம்பிக்கை அப்படின்னா நம்ம ஏதோ மேடையில போய் சத்தம் போட்டு பேசுறது தான் தன்னம்பிக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம மேடையில போய் பயங்கரமா பேசிட்டோம்னா எல்லாரும் நம்மள கிளாப் பண்ணி பாராட்டுவாங்க, ஆஹா மிகப்பெரிய வெற்றியாளர், மிக சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நமக்கு ஒரு புகழும் பெருமையும் கிடைச்சிடும், அதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பகவான் ரமண மகரிஷி எடுத்துக்கோங்களேன், அவர் எந்த கூட்டத்தையும் கவரவே கிடையாது, அவர் எந்த கூட்டத்தையும் கவர முயற்சி செய்யவும் கிடையாது, அவர் யாரையும் வெல்ல கூட முயற்சி பண்ணவில்லை, அவர் தன்னை நிரூபிக்க கூட முயற்சிக்கவில்லை. ஆனாலும் இந்த உலகம் அவரிடம் சென்றது. பல நாடுகளிலிருந்து பலரும் அவரை பார்க்க தேடி வந்தார்கள். அப்படி என்னங்க ரமண மகரிஷி கிட்ட ஸ்பெஷாலிட்டி? அவர் என்ன நம்மை போல சிறந்த பேச்சாளரா, அல்லது ஏதாவது தனித்துவமான திறமை வைத்திருந்தாரா, தொழிலதிபரா? ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன ரமண மகரிஷி தன்னுள் உணர்ந்தார், தன்னை யார் என்று உணர்ந்தார்? அவர் தன்னுடைய உண்மை தன்மையை சந்தேகப்படவில்லை, தன்னை பற்றிய தவறான அடையாளங்களை கடந்து விட்டார். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம தன்னம்பிக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்றோம். இவர் பாருங்க பாப்புலரா இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதனால அவரை மாதிரி நான் மாறிட்டேன்னா எனக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி வந்துடும், நானும் பெரிய ஆள் ஆயிடலாம். இவர் பாருங்க பணக்காரரா இருக்காரு, இவரை மாதிரி நானும் பணம் சம்பாதிச்சிட்டேன்னா பெரிய ஆள் ஆயிடலாம். அவர் பாருங்க நிறைய படிச்சிருக்காரு, அவரை மாதிரி நானும் படிச்சுட்டேன்னா பெரிய ஆள் ஆயிடலாம். இப்படிதான் நம்முடைய மனோபாவங்கள் எல்லாம் நடைமுறையில மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட தன்னம்பிக்கை விஷயங்களாக இருக்கே தவிர, உண்மையில் தன்னைத்தான் அறிகின்ற, தன்னுடைய சுய அனுபவத்தை காட்டி கொடுக்கின்ற சந்தர்ப்பம் யாருக்குமே கிடைக்கவில்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம். அப்ப தன்னம்பிக்கை என்பது வெறும் சத்தம் அல்ல, அது நம்மை பற்றிய ஒரு தெளிவு. அதைத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு கிராமத்துல ஒரு விவசாயியை சந்திக்கிறேன், அவரிடத்துல நான் கேட்டேன், ஐயா எப்படி உங்களால் இவ்வளவு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுது, காட்டு வேலைகள் எல்லாம் எப்படி இவ்வளவு தைரியமா செய்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் அவரிடத்துல கேட்டேன். அவர் என்கிட்ட திருப்பி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், பலனை நான் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் தினசரி என்னுடைய விவசாய வேலைகளில் விதைகளை விதைப்பேன், மழை பெய்தால் பயிர் வளரும், மழை பெய்யாவிட்டால் வாடிவிடும். ஆனால் நான் விவசாயியாக இருப்பதை என்றுமே எதனாலும் மாற்ற முடியாது. இப்படித்தான் பதில் சொன்னார். தான் விவசாயி என்பதை எந்த இயற்கையாலும் மாற்றிவிட முடியாது, என்னுடைய கடமையை நான் செய்வேன், விதைகளை விதைப்பேன், விதை விளைச்சலாவதற்கு இயற்கை தான் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர, விவசாயம் சரியாக நடைபெற்று விட்டதால் நான் மாறப்போவதில்லை, நடைபெறவில்லை தோல்வி அடைந்து விட்டது என்றாலும் நான் மாறப்போவதில்லை, நான் என்றுமே விவசாயி தான். இப்படித்தான் அவர் பதில் சொன்னார். அப்ப இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் கடமையை செய்யுங்கள், பலன் தானாகவே வரும். மற்றவர்களுக்காக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நாம் மற்றவர்களை பார்த்து மாற முயற்சிக்கின்றோம். அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற அறியாமை. நம்முடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அதனால் நமது மதிப்பு மாறுவதில்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். தோல்வியாளர்கள் வந்து என்றுமே தோல்வியிலேயே இருப்பதில்லை. வெற்றி பெற்றவர்களும் அப்படியே வெற்றியே அடைந்து கொண்டிருப்பதில்லை. வெற்றி தோல்வி என்பது வருவதும் போவதுமாக இருக்கும். ஆனால் நாம் என்றும் மாறாதவர்கள். நம்முடைய சுயம் என்றுமே மாறாதது. அதைத்தான் நம்ம உணரணும். அதை உணர்ந்தா மட்டும்தான் உண்மையான தன்னம்பிக்கை என்ன என்பது நமக்கு புரிய வருமே தவிர, நாம் பாட்டு மற்றவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இதுதான் சரி, அதுதான் உண்மை, அதுதான் நம்பிக்கை என்று வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் தடுமாற்றத்தில் தான் முடியும். அது தன்னம்பிக்கையாக மாறாது, அவநம்பிக்கையாக மாறிவிடும். அந்த நிலையில் தான் இன்றைய இளைய சமுதாயம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்க யாருமே தயாராக இல்லை. அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் சுயநலம் சார்ந்த விஷயங்கள். சமுதாயத்திலே பணம் சம்பாதிப்பது மட்டும் எப்படி என்றுதான் சொல்லித் தருகிறார்களே தவிர, உன்னை நீ உணர்ந்து கொள் என்று உண்மையை காட்டி கொடுக்கின்றவர்கள் ஒருவரும் இல்லை. அதனால் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனா உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க, தன்னம்பிக்கை இல்லாம நம்ம தனியா பேருந்துல பயணம் செய்ய முடியுமா? ஒரு வங்கிக்கு போய் நம்ம கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வர முடியுமா? அல்லது நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த முடியுமா? குழந்தைகளை வளர்க்க முடியுமா? எத்தனை சிரமங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இடத்துல தன்னம்பிக்கை இல்லை என்று கூற முடியுமா? கிடையாது. நாம் தன்னம்பிக்கையுடன் தான் இருக்கிறோம். ஆனால் நாம் தன்னம்பிக்கை என்றால் என்ன என்பதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கு உணர வேண்டும். ஆகவே தன்னம்பிக்கை என்பது மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து நாம் அடைகின்ற அனுபவம் கிடையாது. அது நம்முடைய சுயம் என்பதை ஒவ்வொருவரும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை போல நான் இல்லை, அவரை போல நான் பேச முடியவில்லை போன்ற ஒப்பீடுகள் தான் நம்முடைய உண்மையான தன்னம்பிக்கையை அளிக்கிறது. அப்புறம் பழைய நினைவுகள், 10 வருடங்களுக்கு முன்பு நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற பழைய நினைவுகளை சுமந்து கொண்டிருப்பது. அப்புறம் மற்றவர்களுடைய தோல்வியை கண்டு ஒப்பீடு செய்து நாம் பயப்படுவது. அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன சொல்வார்களோ, இது போன்று மனதுக்குள்ளே பல கற்பனைகளை விதைத்து கொள்வது. அப்புறம் நாம் எதை செஞ்சாலும் சரியா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நாம மனதில் ஏற்றி வைத்து கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்வது. அப்புறம் என்னால் முடியாது, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் திறமையற்றவன், நான் ஒரு ஏழை, நான் சரியாக படிக்காதவன், இது போன்ற எண்ணங்களை மனதில் தினந்தோறும் ஓட்டி கொண்டிருப்பது, இது எல்லாமே நம்முடைய சுயத்தை நாம் உணர்வதற்கு தடையாக மாறுகின்ற விஷயங்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு உணர்ந்து, இது போன்ற அறியாமை எண்ணங்களை நீக்கி அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்று நம்மை நாம் உணர்கின்ற உயரிய பாதையிலே நாம் பயணித்தால் நம்முடைய இலக்கை நாம் விரைவாக அடைய முடியும் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி.